விவிலிய தேடல் திருப்பாடல் 112.
நிற்பவனை என் காலில் விழு என்று சொல்வதல்ல ஆசீர்வாதம். சுப தருணங்களில் மூத்தவர்களின் மனதின் நல் வார்த்தையை பெறுவதும், தூய்மையான அன்பிற்கு உள்ளூர பணிவதும், நலிந்து கிடப்பவனை தூக்கி விடுவதுமே மெய்யான ஆசீர்வாதம். அன்பு நேயர்களே, 2 வாரங்களுக்கு முன்பு சாபம் என்பதை பற்றி சிந்தித்தோம். பிறரை சபிக்க வேண்டாம், மாறாக ஆசு அளிக்க வேண்டும் என்று சொன்னோம். இன்றைய விவிலிய தேடலில் ஆசு என்பதை பற்றி சிந்திப்போம். ஆசு என்பது ஒருவர் மற்றவரை மகிழ்ச்சி, நிறைவு மற்றும் எல்லா வளங்களோடும் வாழ வாழ்த்துவது அல்லது விரும்புவது என்று சொல்லலாம். ஆசு என்பது இறைவன் மனிதருக்கு அளிப்பது என்பதே பொதுவான கருத்து. ஆனால் நம் சமுதாயத்தில் உள்ள மற்றும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களும் பெரியோர்களும் அனுபவசாலிகளும் ஆசி வழங்கலாம், ஆசி வழங்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்து வருகிறது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமெனில், நமது ஊர்களில் புது வருடத்தின் முதல் நாளில் பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, சின்னம்மா, சித்தப்பா என்று எல்லா உறவினர்களையும் தேடிச் சென்று ஆசி பெறுவதை கூறலாம். நமது பிள்ளைகள் உடல் நலத்தோடு எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என விரும்பி இறைவனை மன்றாடி உறவினர்கள் ஆசி வழங்குவர். புத்தாண்டின் முதல் நாளில் பிள்ளைகளை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது என்று சொல்லி கைகளில் அவர்களால் முடிந்ததை கொடுத்து அனுப்புவார்கள். அது பணமாகவோ துணியாகவோ அல்லது பரிசு பொருளாகவோ இருக்கலாம். பிள்ளைகள் எல்லா வளத்தோடும் வாழ வேண்டும் என்று விரும்புவதோடு பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்யும் விதமாகவும் அவற்றை கொடுக்கிறார்கள். எனவே ஆசு என்பது பிறர் நன்றாக வாழ வேண்டும் என விரும்புவது மட்டுமல்ல, மாறாக முடிந்த அளவு நன்றாக வாழ வைப்பதுமாகும் என்பதுதான் இன்றைய சிந்தனையின் மையக்கருத்து.
கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே.
நாம் இன்று சிந்திப்பது திருப்பாடல் 112. இத்திருப்பாடல் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் அவரால் ஆசீர்வதிக்கப்படுகின்றனர் என்று சொல்லி ஆண்டவர் வழங்கிய ஆசைகளை பட்டியலிட்டு ஆசி பெற்றோரின் செயல்பாடு பற்றி சொல்லி முடிகிறது. ஆண்டவர் வழங்கிய ஆசைகளை இத்திருப்பாடலின் முதற் பகுதியிலும், ஆசி பெற்றோரின் செயல்பாட்டை 2 பகுதியிலும் ஆசிரியர் விவரிக்கின்றார். இதோ ஆண்டவர் வழங்கிய ஆசைகள் சொற்றொடர்கள் 3 முதல் 7 முடிய.
சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும், அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும்.
இச்சொற்றொடர்களை கேட்டதுமே என் வாழ்வில் நான் சந்தித்த சில மனிதர்களின் முகங்கள் என் மனக்கண் முன் நிழலாடுகின்றன. சிலரை பார்த்து, அவர் நல்ல மனிதர், காசு பணத்திற்கு குறைவில்லை, நன்கு படித்திருக்கிறார், இன்று நேற்று அல்ல, அவர்களது தாத்தா காலத்திலிருந்தே அவர்களுக்கு குறைவில்லை, இவரும் நன்கு படித்தார், படித்து முடித்துவிட்டு இவருடைய அப்பாவிற்கு பிறகு இவரே தொழிலை பார்க்க வந்துவிட்டார், கோவிலுக்கு எது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் உடனே செய்வார், காசு இருக்கிறதென்று யாரையும் மரியாதை குறைவாக நடத்த மாட்டார், கொஞ்சம் கூட கர்வம் இல்லாதவர், குடும்பத்தாரும் மிக நல்லவர்கள், கடவுளுடைய ஆசீர் அக்குடும்பத்தில் இருக்கிறது, எனவே அக்குடும்பம் அவ்வாறு உள்ளது என்று சிலரை பற்றி அல்லது சில குடும்பங்களை பற்றி சொல்ல கேட்டிருக்கிறேன். இவ்வாறு எழுந்த என் சிந்தனை ஓட்டத்தில், இறைவன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆசி வழங்குகிறாரா, எல்லோருக்கும் ஆசி வழங்குவதில்லையா என்ற கேள்வி எழுந்தது. இதற்கு பதில் தேட விவிலியத்தை பொருட்டினேன். மத்தேயின செய்தி பிரிவு 5 சொற்றொடர் 45 இதற்கு பதில் சொன்னது.
இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார்.
இறைவன் எல்லாருக்கும் ஆசி வழங்குகிறார் என்ற பதிலோடு திருவிவிலியத்தில் யார் யாரெல்லாம் ஆசி பெற்ற மனிதர்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது என அறிய முற்பட்ட போது, நோவா, அபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே என பட்டியல் நீண்டு கொண்டே போவதைக் கண்டேன். இறைவனின் ஆசி எல்லாருக்கும் உண்டு என்று ஏற்றுக்கொண்டாலும் மேற்சொல்லப்பட்ட விவிலிய நாயகர்கள் ஏன் இறையாசி பெற்றவர்கள் என சிறப்பாக கோடிட்டு காட்டப்படுகின்றனர் என்ற ஐயம் எழுகிறதல்லவா? இத்திருப்பாடலின் முதற் சொற்றொடர் இதற்கு பதில் சொல்கிறது.
அல்லேலூயா! ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர், அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர்.
ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர், அவர் வழியில் இன்பம் காண்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோ.
அன்பார்ந்தவர்களே, எல்லாருமே இறையாசி பெற்றாலும் எல்லாருமே ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில்லையே. எனவே இறைவன் தமக்கு அஞ்சி நடப்போரை தேர்ந்தெடுக்கிறார். இவ்வாறு தான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இறைவன் ஆசி மட்டும் அளிக்கவில்லை, மாறாக ஆசியோடு சேர்த்து காலத்தின் தேவைக்கேற்ப தன் மீட்பு பணியில் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமையையும் அளிக்கிறார். விவிலியத்திலிருந்து சில எடுத்துக்காட்டுகள். தொடக்க நூல் 6-10 முடியவுள்ள பிரிவுகளை வாசித்து பார்க்கும்போது, இறைவன் மண்ணுலையில் தீமை நிறைந்து விட்டதால் அதை அழித்துவிட முடிவு செய்கிறார். நோவா நேர்மையான மனிதர் என்பதால் அவரை மட்டும் தேர்ந்தெடுத்து ஆசி அளித்து, நீ ஒரு பெட்டகம் செய், அதில் நீயும் உன் குடும்பத்தாரும் உலகிலுள்ள எல்லா உயிரினங்களிலும் ஒரு ஜோடி எடுத்துக்கொண்டு நுழைந்து விடுங்கள், நான் நீரால் இவ்வுலகை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். இவ்வாறு தன்னோடு சேர்ந்து இவ்வுலகை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட இறைவன் நோவாவை பணித்தார். இறைவன் ஆசியோடு சேர்த்து பொறுப்பையும் ஒப்படைக்கிறார் என்பதற்கு யோசேப்பு மற்றுமோர் உதாரணம். தொடக்க நூல் பிரிவுகள் 37-40 முடிய வாசித்து பார்க்கும்போது, யாக்கோப்பின் 12 பிள்ளைகளில் இறைவன் யோசேப்பை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு முன்பாக அவரை எகிப்திற்கு அனுப்பினார். கனவை விளக்கும் அறிவை கொடுத்து எகிப்து மன்னனின் நன்மதிப்பை பெறச் செய்தார். இவ்வாறு யோசேப்பை ஆசீர்வதித்த இறைவன் அவருடைய தந்தை மற்றும் சகோதரர்களை காக்கும் பொறுப்பையும் ஒப்படைத்தார். பஞ்சகாலத்திலே சகோதரர்கள் வந்தபோது அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்பினார். பழைய ஏற்பாட்டை கடந்து புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது அன்னை மரியாள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்ற வாழ்த்தை பெற்றார். ஆனால் அந்த வாழ்த்திற்கு பின் உலகை மீட்கப் போகும் இறைமகன் இயேசுவை வளர்த்தெடுக்கும் மாபெரும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது.
மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை கள்ளடைவார், தம் அலுவல்களில் நீதியுடன் அவர் செயல் திறன் தருவார். என்னாலுமே அவர் அசைவுறார், எல்லார் நெஞ்சிலும் நிறைவார். என்னாலுமே அவர் அசைவுறார், எல்லார் நெஞ்சிலும் நிறைவார். தீயதேரும் பயமுறுத்தாது நம்பிடும் இதயம் அசையாது.
அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் சிந்திக்கும் திருப்பாடல் 112 இரண்டாம் பகுதியில் ஆசி பெற்றோரின் செயல்பாட்டை ஆசிரியர் அருமையாக விளக்குகிறார். சொற்றொடர் 9.
அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர், அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும், அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும்.
ஆபிரகாம், ஈசாக் மற்றும் யாக்கோப்பை மட்டும் இறைவன் ஆசீர்வதிக்கவில்லை, மாறாக நம் ஒவ்வொருவரையும் பல்வேறு விதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். இறைவன் நமக்கு ஆசியை தந்திருப்பது அவற்றை வைத்து நாம் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்கு அல்ல, மாறாக அந்த ஆசியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. எனவே பெற்ற ஆசியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமையை நாம் பெற்றிருக்கிறோம். தாளந்து ஓமே எடுத்துக்கொள்வோம். 5 தாளந்து பெற்றவன் மேலும் 5 தாளந்து சம்பாதிக்கிறான். 3 தாளந்தை பெற்றவன் மேலும் 3 சம்பாதிக்கிறான். ஆனால் 1 தாளந்து பெற்றவனோ அதை மண்ணில் புதைத்து வைக்கிறான். எனவே அவன் வெளியிருளில் தள்ளப்படுகின்றான். இறைவன் தாளந்தை கொடுத்து ஆசீரளிக்கிறார் என்றால் அத்தாளந்தை பழுகச் செய்ய வேண்டும். அதுவே இறைவனின் விருப்பம். அதேபோல இறைவன் அளிக்கின்ற ஆசிகளை நாமும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இறையாசி என்பதே பிறருக்காக செயலாற்ற நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, பொறுப்பு. இறை பராமரிப்பு பணியிலே நாம் ஓர் அங்கம் வகிக்கிறோம் என்பதே மிகப்பெரிய ஆசி. இறையாசி பெற்ற நாம் அனைவரும் இறைவனின் ஆசியை பிறருக்கு அள்ளித்தரும் பாத்திரங்களாக மாற வேண்டும். இறுதியாக நாம் இறை ஆசியை பெற்று பிறரோடு பகிர்ந்து கொள்வதோடு நாமே பிறருக்கு ஆசியாக இருக்க வேண்டும். ஆசி அளிப்பது சரி, ஆனால் நாமே எப்படி ஆசியாக இருப்பது? தொடக்க நூல் 12:2.
உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய்.
இறைவன் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு ஆசி அளிக்கிறேன், எனவே நீ செல்வ செழிப்போடு இரு, உனக்கு கீழ் இருக்கும் மக்களை ஆண்டு வழிநடத்து என்று சொல்லவில்லை, மாறாக நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொன்னார். இதன் பொருள் என்ன? இஸ்ரேல் மக்களை இறைவனோடு இணைக்கும் இணைப்பாளர் ஒருவர் தேவைப்பட்டார். அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அழைத்துச் செல்ல ஒருவர் தேவைப்பட்டார். இதோ அபிரகாம் இத்தேவைகளை நிறைவு செய்கிறார். இறைவன் அபிரகாமை பார்த்து, உன் மனைவியை கூட்டிக் கொண்டு செல், நான் உன்னை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அழைத்து செல்வேன் என வாக்களித்ததும் ஏனென்று கேட்காமல் பயணத்தை துவங்கினார். இதை திட்டத்திற்கு ஆம் என்று சொல்வதன் வழியாக அவரே ஆசியாக மாறினார். அவருடைய பிரசன்னமே இஸ்ரேல் மக்களுக்கு ஆசியாக அமைந்தது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் அபிரகாமை போல பெற்றுக்கொண்ட இறை ஆசியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். நாமே இறை ஆசியாக மாறுவோம்.
அவர் மரபு பூவுலகில் மிகவே வலியதாயிருக்கும், நேர்மையுள்ளோர் தம் தலைமுறை தலைமுறை ஆசிகள் பெறும். சொத்து செல்வம் எல்லாம் இல்லம் தங்கும், என்றென்றுமே அவர் நீதி நிலைக்கும். இருளினில் ஒளி என மிளிந்திடுவார், அவர் அருளும் இரக்கமும் அடைந்திடுவார். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் தேறு பெற்றோ.
திருப்பாடல் 112 விவிலிய தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.